முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மக்களுக்கான அறிவியல் என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கடல்சார் அறிவியல் துறையின் பேராசிரியர் திரு பே சந்தானம் அவர்கள் மிதவை உயிரிகள் வழங்கலும் பொருளாதார மேம்பாடும் பற்றி பகுதி ஒன்றில் தற்போது நமது பண்பலையில் பல தகவல்களை வழங்க உள்ளார். மேலும் இவருடன் இணைந்து உரையாடுபவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் பே சந்தானம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கடல்சார் அறிவியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் கடந்த 20 வருடங்களாக இந்த கடல் மிதவை உயிரினங்கள் பிளாங்டான் சொல்லுவாங்க, மெரைன் பிளாங்டான், அதை பற்றிய ஆராய்ச்சி கடந்த 16 ஆண்டுகளாக நான் செய்து வருகிறேன். அதனுடைய பயன்கள் மற்றும் அதனுடைய சூழியல் மற்றும் பொருளாதாரத்தில் இந்த கடல் மிதவை உயிரினங்கள் எப்படிலாம் பயன்படுது, இதை வச்சு என்னென்னா வந்து நம்ம பொருளாதாரத்தை உயர்த்த முடியும், இதனால என்னென்ன மக்களுக்கு பயன், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். கடந்த 20 வருடமாக நிறைய இதை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் ஆய்வு திட்டங்கள்லாம் நான் ஏறக்குறைய ஒரு 12 ஆய்வு திட்டங்கள் அரசு மூலியமா திட்டங்கள் வாங்கி நாங்கள் இங்கே பல்கலைக்கழகத்தில் நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து வருகிறேன்.
சார் இப்போ இதை பற்றிய பல தகவல்களையும் வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னால முதல்ல உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் சொல்லுங்களேன். நீங்கள் இந்த ஆராய்ச்சி வகையில் என்னெல்லாம் செய்துக்கிட்டீங்க, இதற்கு இந்த ஆராய்ச்சி செய்த வகையில் என்ன மாதிரியான விருதுகளோ என்ன விதமான செயல்பாடுகள் நடந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கடல்சார் அறிவியல் துறையில் 2007 ஆம் ஆண்டு நான் பணியில் சேர்ந்தேன். அதிலிருந்தே நான் வந்து இந்த கடல் மிதவி உயிரினங்கள் மற்றும் அந்த நீர் வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு பற்றி தான் நான் ஆய்வு செஞ்சு வரேன். நான் இதுவரை இது இந்த கடல் மிதவி உயிரினங்களில் சுமார் 250க்கும் மேற்பட்ட ஆய்வு இதழ்கள் பப்ளிகேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஏறக்குறைய ஒரு 5 விருதுகள் இந்த என்னுடைய ஆய்வு மூலயமா வந்த சாதனைகள்னால மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மற்றும் இதர ஆய்வு நிறுவனங்களுடைய விருதுகள் ஒரு 5க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கேன். விசேஷமாக சொல்லணுன்னாக்கா சுமார் 12 ஆய்வு திட்டங்கள் சுமார் 5.6 கோடி அளவிற்கு ஒரு 12 ஆய்வு திட்டங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசின் மூலியமா 5.6 கோடி நிதி பெற்று அதன் மூலியமா 12க்கும் மேற்பட்ட ஆய்வு திட்டங்கள் நான் இங்கே யூனிவர்சிட்டியில் பண்ணிக்கிட்டு வரேன். ஒரு ஆய்வு திட்டம் வந்து நம்ம சர்வதேச ஆய்வு திட்டம், அதாவது IUCN சொல்லுவோம், இன்டர்நேஷனல் யூனியன் கன்சர்வேஷன் ஃபார் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ், அவங்க கிட்ட இருந்தால் ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆய்வு வந்து இந்த கடல் மிதவை உயிரினங்கள் மற்றும் மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு இதை பற்றிய தான் ஆய்வு நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் வந்து என்கிட்ட ஒரு 19 மாணவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க, அதாவது PhD பட்டம் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு 8 மாணவர்கள் என்கிட்ட PhD ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 14க்கும் மேற்பட்ட MPhil பட்டம் பெற்ற மாணவர்கள், சுமார் இது வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட MSc மெரைன் சயின்ஸ் அவங்களுக்கு வந்து நான் இது வரைக்கும் நான் வழிகாட்டியா நான் இது வரைக்கும் பணிபுரிஞ்சிருக்கேன். இங்க நம்ம இந்த கடந்த 16 ஆண்டுகள் என்னுடைய ஆய்வு திட்டங்கள் மூலியமா நிறைய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். நிறைய கடல் வாழ் மிதவை உயிரினங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க வேற இந்தியாவில் எங்குமே இல்லாத ஒரு சில ஆய்வு திட்டங்கள், ஒரு சில நிறைய சிறப்பு வாய்ந்த கண்டுபிடிப்புகள்லாம் நாங்க இங்க நிகழ்த்தி இருக்கோம் இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல. இதை பற்றி நான் இன்னும் விளக்கமா விரிவா நான் சொல்றேன்
சார். இப்போ உங்களை பற்றிய தகவல் வந்து எடுத்து சொன்னீங்க. இப்போ அதே நேரத்தில் இந்த கடல்வாழ் மிதவை உயிரினங்கள் அப்படின்னா என்ன இருக்கு சார், அதே நேரத்தில் அதோட தோற்றங்கள் எந்த மாதிரி இருக்கும், அதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஆக்சுவலாக கடல்வாழ் மிதவை உயிரினங்கள் என்பது கடல் மற்றும் கடலோர நீர்நிலைகள் மற்றும் நீர்பரப்புகள் இல்லை நீரின் மேலே மிதந்து வாழும் ஒரு உயிரினங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வகையான மிதவை உயிரிகள் இருக்கு. தாவர மிதவை உயிரிகள், அதை பைட்டோபிளாங்டன் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து விலங்கு மிதவை உயிரினங்கள், இதை ஜூ பிளாங்டன் சொல்லுவாங்க. இது 2 வகையான மிதவை உயிரினங்கள் இருக்கு. இது இந்த மிதவை உயிரினங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய அளவு இதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.2 மைக்ரோமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு இதனுடைய அந்த அளவு இருக்கும். இது முக்கியமாக சொல்ல போனால் நம்ம இந்த பைட்டோ பிளாங்டான் சொல்லுவாங்க, அதாவது ஆல்கே மைக்ரோ அதாவது பைட்டோ பிளாங்டான் தாவர மிதவை உயிரினங்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவோம், அது தமிழில் வந்து சொரி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெல்லி ஃபிஷ்னு எல்லாருக்கும் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுமே இந்த பிளாங்டன்ல தான் மிதவை உயிரினங்கள் தான் வருது. இந்த ஆராய்ச்சி மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதவை உயிரினங்கள் எப்போ தோன்றி இருக்குன்னாக்கா சுமார் 2.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த மிதவை உயிரினங்கள் இந்த பூமியில் தோன்றியதுன்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு. இதனுடைய வரலாறு இதுதான்.
இப்போ இந்த மிதவை உயிரினங்கள் அப்படிங்கிறது வந்து கடல்ல மட்டும்தான் இருக்குமா இல்ல நல்ல தண்ணீர்கள்லயும் இருக்குமா சார்?
இந்த மிதவை உயிரிகள் எல்லா தண்ணியிலுமே இருக்கும் சார். முக்கியமாக இந்த கடல் நீர், அப்புறம் வந்து நம்ம நன்னீர், ஓவர் நீர்னு சொல்லுவாங்க, அதாவது பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க, ஓவர் நீர், இந்த முகத்துவார பகுதிகள், தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலுமே இந்த மிதவை உயிரினங்கள் இருக்கும். அந்த பூமியில முதல்ல தோன்றிய உயிரினமே இந்த மிதவை உயிரினம் தான். அது விசேஷமா என்ன சொன்னாக்க சைனோபாக்டீரியான்னு சொல்லுவாங்க, அதாவது கடல் நீலப்பசும் பாசி. இது வந்து ஆக்சுவலா நம்ம மிதவை உயிரினங்கள் தான் வருது, இந்த பைட்டோபிளாங்டான் தான் இது. இந்த பூமியிலே முதல்ல உயிரினம் தோன்றது வந்து கடல்ல தான் தோன்றுச்சு, அதுவும் வந்து இந்த மிதவை உயிரினம் தான். சைனோபாக்டீரியா என்று சொல்லப்படுகின்ற கடல்ல நீல பசும் பாசி தான் இந்த பூமியிலே முதல்ல தோன்றின உயிரினம்.
இப்போ இந்த விலங்கா இருக்கட்டும் தாவர மிதவை உயிரினங்கள் அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் சார்?
ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வகையான மிதவை உயிரினங்கள் இருக்கு, அதாவது தாவர மிதவை உயிரிகள், அது வந்து பைட்டோபிளாங்டான் சொல்லுவாங்க, இது வந்து பிளான்ட். இப்போ நம்ம எப்படி பூமியில நம்ம மரம் செடிகள்லாம் இருக்கு, இதே மாதிரி கடல் மற்றும் அந்த நீர்நிலைகள்ல இருக்கிற நுண் மிதவை தாவர உயிரிகள் இது. இது பைட்டோபிளாங்டான்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஜூபிளாங்டான், அது இது வந்து நுண் விலங்கின மிதவை உயிரிகள். இதை எப்படி வந்து ஆக்சுவலா நம்ம அடையாளம் காண்பதுனாக்கா இந்த தாவர மிதவை உயிரிகள் வந்து முக்கியமா வந்து இந்த நிறத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இதை வந்து இந்த நுண்ணோக்கி மூலியமா தான் பார்க்க முடியும், நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது, மைக்ராஸ்கோப்ல வச்சுதான் பார்க்கணும். இந்த தாவர மிதை உயிரினங்கள் பைட்டோபிளாங்டன் வந்து மேக்சிமம் பச்சை நிறமா இருக்கும், இல்லாட்டி பழுப்பு நிறத்துல இருக்கும். இதனுடைய பிக்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, குளோரோஃபில்னு சொல்லுவாங்க, இதுல நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனுடைய சிறப்பான ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாவர மிதவை உயிரினங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி மற்ற நம்ம தாவரங்கள் போலவே இது ஒளிச்சேர்க்கை செய்யும். இந்த ஒளிச்சேர்க்கை செய்து நமக்கு தேவையான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி தாவர மிதவை உயிரிகள்ல பலதரப்பட்ட வகைகள் இருக்கு, பசும் பாசிகள், நீல பசும் பாசிகள், இருகலப்பாசிகள், இரு கசை பாசிகள், அதாவது டைனோஃபிளஜிலேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இல்லாம அந்த கோக்கலித்தோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 5 வகையான தாவர மிதவை உயிரினங்கள் இருக்கு. அதே மாதிரி விலங்கின மிதவை உயிரினங்கள் எடுத்துட்டோம்னாக்கா இதுவும் வந்து ஒரு நுண்ணிய விலங்கு வகையை சேர்ந்த மிதவை உயிரினங்கள். இதனுடைய பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் வந்து 0.7 மில்லிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இதனுடைய அளவு இருக்கும். இந்த ஜூ பிளாங்டான், அதாவது விலங்கின மிதவை உயிரினங்கள் வந்து நகரும் தன்மை உடையது, ஆனால் பைட்டோ பிளாங்டன் வந்து நகராது, அந்த கடல் அலையிலேயே அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஜூ பிளாங்டான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கடல் அலையோடு அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இதனுடைய இதுக்கு வந்து மற்ற விலங்குகள் மாதிரி இது கண்கள் இருக்கும், உணர்கொம்பு, அதாவது ஆண்டென்னான்னு சொல்லுவோம், உணர்கொம்பு இருக்கு. இப்போ நமக்கு எப்படி கைகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதற்கு வந்து உணர்கொம்பு, ஆண்டென்னா, அப்புறம் வந்து இணை உறுப்புகள், அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, நமக்கு கால் கை கால் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதுக்கும் கால்கள் இருக்கும். அது இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா மெயினாக டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும். ஒரு சில ஸ்பீஷிஸ், அதாவது ஆழ்கடலில் இருக்கிற அந்த ஜூ பிளாங்டன் வந்து பிரைட் கலராக இருக்கும், ரெட் கலராக இருக்கும், ஆரஞ்சு கலராக இருக்கும், ப்ரௌன் கலராக இருக்கும். இதில் என்னன்னாக்கா இதில் இருக்கிற அந்த பிக்மெண்ட்ஸை பொறுத்து இந்த கலர் வேரி ஆகும்.
சார், இப்போ இந்த மிதவை உயிரினங்களுக்கும் அந்த வளிமண்டலத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
ஆமாம் சார், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார் நீங்கள் கேட்டது. எப்படி இந்த மிதவை உயிர்களுக்கும் வளிமண்டலத்திற்கும் என்ன தொடர்புனாக்கா, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ நம்ம சுவாசிக்க பயன்படுத்துகிற இந்த பிராணவாயு இருக்குல்லையே ஆக்சிஜன், என்ன சொல்றாங்கன்னா ஆய்வுகள் மூலியமா 25%-50% இந்த பிராணவாயுவை வந்து உற்பத்தி பண்றதே இந்த பைட்டோபிளாங்டன், அதாவது தாவர மிதவை உயிரினங்கள் தான். எப்படின்னாக்கா நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, அதாவது வந்து நச்சு வாயு, அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஏறக்குறைய சுமார் 50% அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் இருக்கிறத இந்த தாவர மிதவை உயிரினங்கள் தான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒளிச்சேர்க்கை செய்து அந்த கார்பன் டை ஆக்சைடை இந்த ஒளிச்சேர்க்கை மூலியமா ஆக்சிஜனை நமக்கு பிராணவாயு கொடுக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பணி, இந்த மிதவை உயிர்களுக்கும் வளிமண்டலத்திற்கும் இருக்கிற முக்கியமான ஒரு பணி. நீங்க இந்த பைட்டோபிளாங்டான் இல்லைன்னா கடல் மற்றும் நீர்நிலைகள்ல நமக்கு தேவையான 50% ஆக்சிஜன் கிடைக்காது. அதே மாதிரி இந்த 50% அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வந்து இந்த பைட்டோபிளாங்டான் தான் எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து சேவ் பண்ணுது. அதாவது கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு நச்சு வாயு, இப்ப நம்ம நிறைய பேர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கிளைமேட் சேஞ்ச், குளோபல், அதாவது புவி வெப்பமயமாயிட்டு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் காரணமே இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை இந்த தாவர மிதவை உயிர்கள் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு ஒளிச்சேர்க்கை செய்து நமக்கு தேவையான பிராணவாயுவான ஆக்சிஜனை கொடுக்குது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பணி வந்து நம்ம பைட்டோபிளாங்க்டான், அதாவது தாவர மிதவை உயிரினங்கள் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு பணி இந்த மனித குலத்திற்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் சார் இது.
சார், இப்போ இந்த கடல் பிளான்ட்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது வந்து இந்த மிதவை உயிரினங்கள் வந்து பெரிய அளவிலான ஜெல்லி மீன்களுக்கும் அது வந்து அதற்கான வகையில் அது அடங்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க, அது உண்மையா?
ஆமாம் சார், ஆக்சுவலாக இப்போ இந்த ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு மீன் கிடையாது, ஃபிஷ் கிடையாது, இது சைஸ்ல பெருசா இருக்கும், அதாவது 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கும் சைஸ், 20 சென்டிமீட்டருக்கு தான் கம்மி, இதை விட அதிகமாக தான் இருக்கும், ஒரு திமிங்கலத்தை விட நீளமான அளவுலாம் இருக்கு இந்த ஜெல்லி ஃபிஷ். அந்த அளவுக்கு அதில் வந்து அந்த ஆண்டெனாலாம் இருக்கும், ஃப்ளெஜெல்லான்னு சொல்லுவாங்க, அவ்வளோ நீளமானதெல்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மேலே தண்ணியில் தான் மிதந்துக்கிட்டு இருக்கும், இது மிதந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இதை வந்து கடல் விலங்கின மிதவை உயிர் வகையில் வருது. இது வந்து ஆக்சுவலாக உண்மை தான், ஜெல்லி ஃபிஷ், அதாவது இது தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சொரின்னு சொல்லுவாங்க, சொரி மீன் சொல்லுவாங்க. ஏன்னாக்கா இதை நம்ம கையில் எடுத்தோம்னாக்கா அப்படி கையெலாம் அரிக்கும், அப்படி அந்த இச்சிங் வருங்க. இதுக்கு ஒரு காரணம் அது வந்து ஒரு டாக்ஸின் இருக்கும், அது நிறைய ரீசன் இருக்கு, அதனால இது சொரின்னு சொல்லுவாங்க. இது சமீப காலமா இந்த சொரியை வந்து நிறைய ஜப்பான், சைனா போன்ற நாடுகள்லாம் சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் இதுல நிறைய மருத்துவ குணம் இது நிறைய இருக்கு. இந்த சொரி மீன், அதாவது ஜெல்லி ஃபிஷுமே விலங்கின மிதவை உயிரில தான் சார் வரும், அது உண்மைதான்.
இப்போ பொதுவா வந்து மிதவை உயிரினங்களோட வாழ்க்கையோட சுழற்சி வந்து எந்த மாதிரி இருக்கும் சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே?
ஆக்சுவலாக மிதவை உயிர்கள் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தாவர மிதவை உயிர்கள், விலங்கின மிதவை உயிர், இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கை சுழற்சி, அதனுடைய வளர்ச்சி நிலைகள்லாம் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாவர மிதவை உயிர்கள் பைட்டோபிளாங்க்டானுடைய வாழ்க்கை சுழற்சி என்னன்னாக்கா, இப்போ அதனுடைய இப்போ நம்ம எப்படி மனிதர்களில் வந்து குழந்தை, வாலிபர், முதியவர்னு இருக்கோ அதே மாதிரி இந்த பைட்டோபிளாங்க்டான்லையும் ஜூ பிளாங்க்டான்லையும் அதாவது நிறைய வாழ்க்கை சுழற்சி முறைகள் இருக்குது. இதனுடைய இனிஷியல் ஃபேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா லேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேக் ஃபேஸ்னாக்கா இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது இப்போ குழந்தை ஒரு வளர்ச்சி நிலை மாதிரி. அதுக்கப்புறம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ், எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ்னாக்கா வளர்ச்சி நிலை, அதாவது அதிவேக வளர்ச்சி நிலை. அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஷனரி ஃபேஸ்னாக்கா மிதமான வளர்ச்சி நிலை. அடுத்தது வந்து டெத் ஃபேஸ், இறப்பு நிலை. ஸோ இது மாதிரி அந்த தாவர மிதவை உயிரிகளில் லேக் ஃபேஸ்ங்கிறது குழந்தை நிலை, அதுக்கடுத்து எக்ஸ்போனென்ஷியல் பெயினுங்கிறது இப்போ நம்ம எப்படி வாலிபர் மாதிரி அது மாதிரி வளர்ச்சி நிலை, அதிவேக வளர்ச்சி நிலை. தென் ஸ்டேஷனரி ஃபேஸுங்கிறது மிதமான வளர்ச்சி நிலை, அதுக்கடுத்து இறப்பு நிலை, டெத் ஃபேஸ். இது வந்து பைட்டோபிளாங்க்டான்ல. அதே மாதிரி ஜூ பிளாங்க்டான்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து எக், முட்டையிலிருந்து வர வந்து குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ ஜூ பிளாங்க்டான்லேயே கோப்பி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் இருக்கு, அது வந்து சுக்கான் காளிகன்னு சொல்லுவோம் தமிழில். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாப்ளியஸ், இப்போ எப்படி நம்ம மீனில் வந்து மீன் குஞ்சு இருக்கு அப்புறம் மீன் இருக்குல்ல, அதேமாதிரி இந்த ஜூ பிளாங்க்டான்லேயே டிஃப்ரெண்ட் வளர்ச்சி நிலைகள் இருக்குது, வாழ்க்கை சுழற்சி இருக்குது. இந்த பைட்டோ பிளாங்க்டனுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னாக்கா 15 நாள், அதிகபட்சமாக 15 நாளுக்குள்ளே அதனுடைய வாழ்நாள் வந்து முடிஞ்சிடும், அது பிறந்து 15 நாளுக்குள்ளே இறந்துடும். திரும்ப அதை வந்து வளரணும்னாக்கா திரும்ப அடுத்த நிலை வரும். ஸோ அதே மாதிரி ஜூ பிளாங்க்டான்லையும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் வாழ்க்கை சுழற்சி என்னன்னாக்கா நான் சொன்ன மாதிரி முட்டை, அதுக்கப்புறம் வந்து முட்டையிலேருந்து வர அந்த நாப்ளியே என்று சொல்லப்படுகின்ற ஒரு லார்வல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கோப்பி போடைட்டுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் முதிர்ச்சி அதாவது அடல்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இதனுடைய வாழ்க்கை சுழற்சி முடிஞ்சிடும். ஸோ பைட்டோபிளாங்க்டன் தாவர மிதவை உயிர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 15 நாளில் அதனுடைய வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை சுழற்சி முடிஞ்சிடும். ஜூ பிளாங்க்டானுக்கு ஆக்சுவலாக இது எக்லேருந்து அடல்ட்டுக்கு போகிற வாழ்க்கை சுழற்சி வந்து அது வந்து வளர் நிலைகள் வந்து ஆக்சுவலாக 15 நாள்லேருந்து 20 நாள், ஆனால் டோட்டல் வாழ்நாள் அதனுடைய வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். 1 வருஷம் கழிச்சு அது இழந்துடும், அதுக்குள்ளே அதனுடைய ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணிடும். இதுதான் சார் இந்த பிளாங்க்டனுடைய வாழ்க்கை சுழற்சி முறை என்பது.
இப்போ அந்த கடலில் வாழக்கூடிய மிகப்பெரிய பாலூட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமிங்கலம் தான் சார். இப்போ இந்த திமிங்கலங்கள் வந்து உயிர் வளரணும் அப்படின்னா இது போல் சின்ன மிதவை உயிரினங்கள் வந்து கடல் பாலுயிரினத்துக்கு அவசியம் அப்படி சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு தகவல் சார் அது?
ஆமாம் சார், அது ஆக்சுவலாக உண்மை தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியிலே மிகப்பெரிய உயிரினம், இது வரைக்கும் நமக்கு கண்டுபிடிச்சதுலே மிகப்பெரிய உயிரினம் திமிங்கலம். அந்த திமிங்கலத்திலே பார்த்தீங்கன்னா நீல திமிங்கலம்னு சொல்லுவாங்க, ப்ளூ வேல். இந்த திமிங்கலங்கள் எல்லா நீல திமிங்கலம் மட்டும் இல்லை, எல்லா திமிங்கலத்துக்கும் உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மிதவை உயிரினங்கள் தான். இது என்ன பண்ணுனாக்கா அந்த கடல் தண்ணியில் இருக்கிற அந்த மிதவை உயிரினங்களை அப்படியே குடிச்சிடும், தண்ணியோட குடிச்சிட்டு அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கும், அந்த மிதவை உயிரினங்களை மட்டும் எடுத்துட்டு தண்ணியை திரும்ப ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இது மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபீடிங் பிஹேவியர் இது, இந்த உணவு முறைங்கிறது. திமிங்கலமே அவ்வளோ பெரிய உயிரினம், திமிங்கலமே எதை சாப்பிடணும்னா இந்த சின்ன உயிரினமான மிதவை உயிரினங்கள், தாவர மிதவை உயிரினங்கள், விலங்கின மிதவை உயிரினங்களை தான் சாப்பிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் திமிங்கலம் அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக வளருதுன்னா, இந்த மிதவை உயிரினங்களில் அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது, அந்த ஊட்டச்சத்து இப்போ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட், ப்ரோட்டீன், பிக்மெண்ட்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கா இதை சாப்பிட்றப்ப இந்த திமிங்கலம் வந்து ரொம்ப வேகமாக வளரும், ரொம்ப அதிகமான எடையோடு வளரும். ஸோ இந்த இவ்வளோ பெரிய திமிங்கலத்துக்கே முக்கியமான முதல் உணவு எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மிதவை உயிரினங்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் இந்த தாவர மிதவை உயிரினங்கள், விலங்கின மிதவை உயிரினங்கள். அது உண்மைதான் சார், திமிங்கலம் மட்டும் கிடையாது, கடலில் இருக்கிற எல்லா மீன் வகைகள், இறால், நண்டு, கடல் பறவைகள், கடல் பசு எல்லாமே வந்து இந்த மிதவை உயிரினங்களை தான் சார் சாப்பிடும். முக்கியமான ஒரு உணவு, எப்படி ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் முக்கியமோ அதுமாரி கடல்ல இருக்கிற, கடல் மட்டும் கிடையாது நீர்ல இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் முதன்மையான உணவு இந்த மிதவை உயிரினங்கள் தான்.
இப்போ இந்த மிதவை உயிரினங்கள் அப்படின்னு சொல்றீங்க, இது எந்த சூழல்ல வாழக்கூடிய திறன் படைச்சது, அதே நேரத்துல இப்ப சமீப காலமா கடலோட சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு, மேலும் இந்த மிதவை உயிரினங்களோட வாழ்க்கை இந்த சுழற்சியை வந்து பாதிக்குமா சார்?
ரொம்ப அருமையான ஒரு கேள்வி சார். ஆக்சுவலா இந்த மிதவை உயிரினங்கள் எங்கெங்க வாழும்னாக்கா எல்லா சூழ்நிலைகளையும் வளரும், அதாவது வெப்ப மண்டலத்திலையும் இருக்கும், குளிர் பிரதேசத்திலையும் இருக்கு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் ஓஷன் அனைத்து கடல்லையும் இந்த உயிரினங்கள் வாழும். இப்ப நம்ம அண்டார்டிக் ஆர்டிக் என்று சொல்றோம் இல்லையா, ஐஸா இருக்கும், அந்த இடத்துலயுமே இந்த மிதவை உயிரினங்கள் இருக்கு. ஸோ இந்த மிதவை உயிரினங்கள் தண்ணி எங்க இருக்கோ அது மட்டும் கிடையாது, அந்த ஈரப்பதம் எங்க இருக்கோ எல்லா இடத்துலயுமே மிதவை உயிரினங்கள் வளரும். முக்கியமா நீங்க கேட்ட மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் வளரும், அதாவது கடலுக்கு அடியில பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம எரிமலை இருக்கு இல்லைங்களா நம்ம மலைகள், அதே மாதிரி கடலுக்கு அடியிலயுமே வென்ட் ஈகோசிஸ்டம் சொல்லுவாங்க, அதாவது கடலுக்கு அடியில இருக்கிற எரிமலை குழம்புகள் அங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அந்த வெப்பம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 400 டிகிரிக்கு அதிகமான வெப்பநிலை இருக்கும். அந்த 400 டிகிரி வெப்பநிலையிலுமே இந்த மிதவை உயிரினங்கள் வாழுது. ஸோ குளிர் பிரதேசத்திலையும் வாழும், மிதமான நம்ம இந்த டிராபிக்கல் என்வரான்மெண்ட் சொல்றோம், இப்ப நம்ம டிராபிக்கல் சீஸ்லயும் இருக்குது, அதே மாதிரி டெம்பரேச்சர் அதிகமான எரிமலை கடல் கடியில் இருக்கிற அந்த வென்ட் ஈகோ சிஸ்டம் அங்கேயும் இருக்கு, கடலுக்கு அடியில் கோல்டு சீப்ஸ்னு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. எல்லா விதமான சூழ்நிலையிலும் வாழக்கூடிய ஒரு பெரிய திறன் படைத்த ஒரு உயிரினங்கள் மிதவை உயிரினங்கள். நம்ம மாய்ஸ்டர்லயும் இருக்கும், ஈரப்பதம் இருக்கிற இடத்துலயும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அருமையான உயிரினம், இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இந்த அந்த அளவுக்கு ஒரு வந்து இங்க பாருங்க, கொஞ்சம் 400 டிகிரி சென்டிகிரேட் இருக்கிற வெப்பநிலையிலுமே வாழுதுனாக்கா அப்ப இந்த உயிரினம் எந்த அளவுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி நிறைந்த ஒரு உயிரினமா இருக்கும் பாருங்க. அது மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் வாழும். சார் நீங்க கேட்ட மாதிரி சமீப காலமாக நிறைய இந்த கடல் மற்றும் அந்த கடல் சார்ந்த நீர்நிலைகள் வந்து நிறைய மாசுபடுது, சுற்றுச்சூழல் மாசு என்னென்னா நிறைய பிளாஸ்டிக்கு, அதே மாதிரி நிறைய கழிவுகள், வீடு மற்றும் தொழிற்சாலைகள்லேருந்து போகிற கழிவுகள் மூலயமா இது என்னன்னாக்கா கடைசியாக கடலில் தாங்க போய் சேரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக், நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் எல்லாமே சின்ன சின்னதாக உடஞ்சி அதை வந்து மைக்ரோ பிளாஸ்டிக், நுண் பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. இந்த நுண் பிளாஸ்டிக் என்ன பண்ணுதுனாக்கா இந்த மிதவை உயிரினங்கள் சாப்பிடுது. இந்த மிதவை உயிரினங்களை அந்த நுண் பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டு இந்த மிதவை உயிரினங்களை சாப்பிட்ற மீனுக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ நம்ம மீன், நண்டு எல்லாமே இதை தான் சாப்பிடுவோம், இந்த மிதவை உயிரினங்களை தான். அப்போ இந்த மிதவை உயிரினங்களில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் வந்து மற்ற எல்லா கடல் உணவுகளுக்கும் போகிறதுனால அது வந்து எல்லா உயிரினங்களையும் அழிக்குது, எல்லா உயிரினங்களும் வந்து இது பாதிக்கப்படுது. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, இது வந்து கடல் அனைத்து விலங்குகளையும் அழிக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நாசால, நம்ம நாசா அமெரிக்கனுடைய இராணுவ இது துறை இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம கிட்டேயும் இந்த இஸ்ரோ அது மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் கடலுக்கு போயிட்டு அது வந்து இந்த பைட்டோ பிளான்டா, நம்ம சொல்றேன் பைட்டோ பிளான்டாங்க தாவர மிதவு உயிரினங்கள், அது தண்ணிக்கு மேலே தான் இருக்கும், தண்ணிக்கு மேலே, அதாவது தண்ணி மேலே மேற்பரப்பில் இருக்கும். அப்போ அந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி ஆக்சிஜனை ஒளிச்சேர்த்து சேர்ந்து ஆக்சிஜன் தயாரிக்குது. இப்போ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் போயிட்டு அந்த பைட்டோ பிளாங்டான்ல போய் சேர்றதுனால பைட்டோ பிளாங்க வெயிட் அதிகமாகறதுனால கடல் கடியில் போயிடுது பைட்டோ பிளாங்கான். இப்போ பைட்டோ பிளாங்க கடல் கடியில் போயிடுச்சுனாக்கா ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது, ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ பெரிய ஒரு அபாயகரமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமா கூடிய சீக்கிரத்துல இந்த பிளாஸ்டிக் எல்லாம் கடல்ல போய் சேர சேர இந்த பைட்டோ பிளாங்டன் எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிடும், கடலுக்கு அடியில போய் செட்டில் ஆன உடனே நமக்கு தேவையான பிராணவாயு வந்து குறையுது, ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது, பிராணவாயு குறையுது. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இது அல்டிமேட்டா நம்ம மனுஷங்களை தான் பாதிக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, 50% ஆக்சிஜனை தயாரிக்கிறதே இந்த தாவர மிதவை உயிரங்கள் தான், அது எல்லாமே கீழே போய் செட்டில் ஆயிடுச்சுன்னா அது ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது, ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் நடக்காது. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், அது மட்டும் இல்ல இந்த தொழிற்சாலை கழிவுகள் வீட்டு கழிவுகள்லாம் போய் கடலை போய் சேர்த்தனால இந்த பைட்டோபிளாங்க்டன் வந்து நல்லது ஆக்சுவலா, அது வந்து அதுதான் உணவு எல்லாத்துக்குமே உணவு, ஈவன் நம்மளும் சாப்பிடலாம், மனிதர்களும் அதை சாப்பிடலாம், மீன் இறால் நண்டு எல்லா உயிரினங்களுக்கும் அதுதான் உணவு. ஆனா இந்த நியூட்ரியன்ஸ் இந்த வேஸ்ட் எல்லாம் போய் கடல்ல சேர்றப்போ நியூட்ரியன்ஸ் லோடு அதிகமாகி இந்த பைட்டோபிளாங்க்டன் அளவுக்கு அதிகமா வளர ஆரம்பிச்சு, அதை என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ப்ளூம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இங்க லோக்கல் ஏரியால என்ன சொல்றாங்கன்னாக்கா அது நீர் திரள்ச்சி, அதாவது தாவர மிதவை திரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கடல் ஃபுல்லா அப்படியே கலரே மாறிடும், மேல அப்படியே ஒரு பாசி மாரி படர்ந்துடும். அப்ப என்ன ஆகுனாக்கா அங்க இருக்கிற மீன்கள் மற்ற எல்லா உயிரினங்களுமே செத்துரும். ஸோ இது வந்து இந்த மாசுபாடுகளால வர பிரச்சனைகள் இந்த மிதவை உயிரினங்கள். கண்டிப்பா மிதவை உயிரினங்கள் ரெண்டுமே, தாவர மிதவை உயிரினங்கள் விலங்கின மிதவை உயிரினங்கள் ரெண்டுமே மாசு வந்து கடல் மாசுபடுறதுனால நிறைய அழியுது.
சரி, இப்ப இந்த மிதவை உயிரினங்கள் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை வகை இருக்கு, இதை பத்தி தனியா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
ஆக்சுவலா சார் இது வரைக்கும் நம்ம உலக அளவுல இந்த மிதவை உயிரிகள்ல பாத்தீங்கன்னாக்கா தாவர மிதவை உயிரிகள்ல சுமார் 100,000 வகையான தாவர மிதவை உயிரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி விலங்கின மிதவை உயிரினங்கள் ஜூ பிளாங்டான் பாத்தீங்கன்னாக்கா சுமார் 40,000 வகைகள் ஜூ பிளாங்டான், அதாவது இது விலங்கின மிதவை உயிர்கள் இருக்கு. அதே மாதிரி இந்திய அளவில் பார்த்துக்கிட்டோம்னாக்கா நம்ம பைட்டோ பிளாங்டான் வந்து சுமார் ஒரு 20,000 மேற்பட்ட இனங்கள் வந்து நம்ம இந்திய கடல்கள் கடல் மற்றும் கடலோர நீர்நிலைகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜூ பிளாங்டான் அதாவது இந்த விலங்கின மிதவை உயிரினங்களை பார்த்தீங்கன்னா சுமார் 1,000 அதிகமான உயிரினங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இது வரைக்கும் இருக்கிற தகவல், இந்த மிதவை உயிர்களை பத்திய எண்ணிக்கை எத்தனை வகைகள் கண்டுபிடிச்சிருக்காங்கிறது. இதை பத்தி படிக்கிறதுக்கு ஆக்சுவலா மாஸ்டர்ஸ் டிகிரியில அதாவது மெரன் பயாலஜி எம்எஸ்சி மெரன் பயாலஜிங்கிற ஒரு படிப்பு, அதே மாதிரி பிஎஸ்சி மெரன் பயாலஜின்னு ஒரு படிப்பும் இருக்கு. இந்த மெரன் பயாலஜி பிஎஸ்சி எம்எஸ்சி மெரன் பயாலஜி படிக்கிறவங்க, அதே மாதிரி இந்த ஃபிஷரிஸ் மீன் வளம் பற்றி மீன் ஆராய்ச்சி பண்றவங்க அந்த ஃபிஷரி சயின்ஸ் சொல்லுவாங்க பிஎஃப்எஸ்சி எம்எஃப்எஸ்சி, இவங்க வந்து இந்த பிளாங்டனை பத்தி படிப்பாங்க. ஆனா இதுக்குன்னு தனியா ஒரு படிப்பு என்ன இருக்குனாக்கா அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு. நமக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகள் இல்லை, இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் அது மாதிரி ஒரு சில பல்கலைக்கழகங்கள்ல அந்த பிளாங்டனாலஜின்னு சொல்லுவாங்க. பிளாங்டனாலஜினா அந்த மிதவை உயிரிகள் பற்றிய ஒரு படிப்பு, படிக்கிறதுக்கு டிப்ளமோ கோர்ஸும் சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு, ஆனா யூஜி பிஜி கோர்சஸ் இல்லை. இந்த மெரன் பயாலஜி பிஎஸ்சி எம்எஸ்சி மெரன் பயாலஜி மெரைன் சயின்ஸ், இப்போ எங்கள் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் நாங்கள் எம்எஸ்சி மெரைன் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். அது எல்லாமே இதில் வந்து இந்த மிதவை உயிரினங்களை பற்றி இதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. நாங்கள் எங்கள் இதிலே வந்து மெரன் பயாலஜி பயாலஜியல் ஓஷனோகிராஃபி பயோடைவர்சிட்டி அக்வாகல்ச்சர் இது மாதிரி கோர்சஸ்லாம் இந்த மிதவை உயிரினங்களை பற்றி நாங்கள் அதுக்கு அவங்க மாணவர்கள் சொல்லிக் கொடுப்போம். இது ஒரு நல்ல படிப்பு, அது கண்டிப்பாக அதை எடுத்து படிக்கலாம், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. புதுகை பண்பலைக்கும் புதுகை பண்பலை நேயர்களுக்கும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கடல்சார் அறிவியல் துறை மற்றும் கடல்சார் அறிவியல் துறையின் மெரைன் பிளாங்டனாலஜி அண்ட் அக்வாகல்ச்சர் லெபார்டரி, அதாவது கடல் மிதவை உயிரிகள் மற்றும் கடல் உயிரிகள் வளர்ப்பியல் ஆயோகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கடல்சார் அறிவியல் துறையின் பேராசிரியர் திரு பே சந்தானம் அவர்கள் மிதவை உயிரிகள் வளங்களும் பொருளாதார மேம்பாடும் பற்றி பகுதி ஒன்றில் பல தகவல்களை நமக்கு வழங்கினார். இவருடன் இணைந்து உரையாடியவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை வழங்கிய திரு பே சந்தானம் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இதன் தொடர்ச்சியை நாளை மாலை 5 நமது பண்பலையில் கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.